உதகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் விடிவள்ளி அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப. அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மிகுந்த உற்சாகத்துடன் ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்ததை நினைவுகூரும் இந்த நாள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இது ஒரு பெருமையான பொன்னாளாகும். சுதந்திர தினத்தன்று நாட்டின் விடுதலைக்காக நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நாம் நினைவுகூருவோம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியாவின் சுதந்திர போராட்டம் நமது முன்னோர்களின் எண்ணற்ற தியாகங்களை காட்டுவதாக இருக்கிறது. முன்னோர்களின் தியாகத்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வகையில் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, பெண்களின் பங்கு பற்றிய பல்வேறு வரலாற்று கருத்துக்களை பகிர புதுக்கோட்டை மாவட்டம் திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர், கதை கவிதை என எழுத்துலகில் சிறந்த கவிஞராக எழுத்தாளராக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, வானொலி நாடகங்களை வடிவமைத்து புகழ்பெற்ற மதிப்பிற்குரிய கவிஞர் விடிவெள்ளி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலையின் அனைத்து நேயர்களுக்கும் எனது வணக்கம். உலகெங்கும் உலாவரும் நமது புதுகை பண்பலை காற்றில் கலந்து கொண்டு கற்கண்டு தமிழ் பரப்புவது அனைவரும் அறிந்ததே. அதனுடைய தமிழ் சேவையை, சமுதாய சேவையை, சரித்திர சேவையை போற்றுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த சுதந்திர தின திருவிழாவில் என்னை அழைத்து பேச வைத்த புதுகை பண்பலையின் பெருந்தன்மையை போற்றுகிறேன். என்றும் என்றென்றும் இந்த தமிழ் சேவையில் கலந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். சுதந்திர தினம் என்றாலே தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியர்களுக்கும் ஒரு இனிப்பான செய்தி. அந்த அடிமை தினத்தை அறுத்தறிந்த நாள் அல்லவா அது, ஆகஸ்ட் 15, 1947. ஆம், அன்றுதான் 200 ஆண்டுகளாக அடிமை சிறையை தவித்து கொண்டிருந்தோம். அதை உடைத்தெறிந்து பொங்கி பாய்ந்தது ஓர் சுதந்திர நதி. அந்த சுதந்திர நதி கங்கை நதியை காட்டிலும் புனிதமானது, கங்கை நதியை காட்டிலும் இனிமையானது, மிகவும் குளுமையானது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று ஏங்கி கிடந்தவர்களின் ஏக்கம் தீர சீறி பாய்ந்து சிலிர்த்து ஓடியது நம் சுதந்திர நதி. அந்த நாளை நாம் பூமிக்கு வந்த நாளை விட பெருமையாகத்தானே கருதுகிறோம். மூன்று பக்கம் கடல், மறுபக்கம் நிலம் என்று தீபகற்பமாக திகழ்கிறது நம் நாடு. ஆனால் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருப்பது எது? அது நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்று. ஆங்கிலேயரின் பூட்ஸ் காலால் மிதிவாங்கியவர்களுக்குத்தான் புரியும் சுதந்திரத்தின் அவசியம் என்னவென்று. சங்கிலிகளால் கட்டுண்டு அவமானத்தால் வெட்டுண்டு கிடந்தவர்களுக்குத்தான் தெரியும் சுதந்திரத்தின் அவசியம் என்னவென்று. வந்தோரை வாழ வைக்கிறோம், வந்தோரை வாழ வைக்கிறோம் என்ற சித்தாந்தத்தில் போர்ச்சுகீசியரை வாழ வைத்தோம், டச்சுக்காரர்களை வாழ வைத்தோம், ஏன் பிரெஞ்சுக்காரர்களையும் வாழ வைத்தோம். அந்த வழியில் ஆங்கிலேயர்களையும் வாழ வைத்தோம். வாழ வைத்ததோடு மட்டுமல்ல அவர்களை ஆள வைத்தோம். அவர்களுக்காக நாம் அடிமைப்பட்டோம், இன்னும் அவமானப்பட்டோம். அப்புறம்தான் நமக்கு உணர்ச்சி வந்தது, சுதந்திரத்தின் மீது ஒரு கவர்ச்சி வந்தது, கலவரம் வந்தது, போராட்டம் வந்தது, புரட்சி வந்தது, இறுதியில் விடுதலையும் வந்தது. ஆம், விடுதலையின் வரலாறு அதை சொல்ல சொல்ல புல்லரிக்கும், உடம்பெல்லாம் புல்லரிக்கும். சொல்லும் சொற்களின் வேகம் கல்லுடைக்கும், எந்த கல்லையும் உடைக்கும்.
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க ஐயா. இந்திய விடுதலை போர் ஒரு சகாப்தம் என்றே சொல்லலாம். இந்த சகாப்தத்தை உருவாக்க தங்கள் இன்னுயிரை இழந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த விடுதலை போராட்ட வீரர்களிலே முதன்மையானவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. விடுதலை போரில் வீர தீரத்துடன் பங்கேற்ற வீர மறவர்களின் தியாகத்தின் காரணமாக பேரின்ப சுதந்திரத்தை நாம் அடைந்தோம் என்பதே உண்மை. விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஐயா.
தமிழ் என்றாலே தவிர்க்க முடியாத மொழி. தமிழன் என்றாலே இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு பங்கு உண்டு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பது தமிழனை சிறப்புப்படுத்தும், அவனது சிறப்பை உணர்த்தும் ஒரு உயர்ந்த சொல்லாடல். ஆமாம், நமது முன்னோடிகளின் வீரத்தையும் நினைத்து நம்மால் தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது. சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களிலே ஆண்களை மட்டுமல்லாது அவர்களுடைய பங்கு பெண்களுக்கும் அதிகம் உண்டு என்பது ஒரு சிலருக்குத்தான் தெரியும், வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். பெண்களும் சுதந்திர தினத்தில் சுதந்திர போராட்டத்தில் வரலாறு படைத்திருக்கிறார்கள் என்பதும் அறிய முடியும். ஆரம்ப கட்டத்திலே பார்த்தோம்னா வேலு நாச்சியார் அப்படிங்கிற ஒரு சிறந்த போராட்ட வீராங்கனை, தமிழ்நாட்டில் முதல் பெண் போராளி என்று கூட சொல்லலாம், வாழ் சுழற்றும் சூறாவளி என்றும் சொல்லலாம். மாதராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு மின்னல். அவரை தொடர்ந்து மருது சகோதரர்கள் நமக்கு தமிழ்நாட்டின் தமிழ் விடுதலை கனலை இன்னும் பரப்பி வந்தார்கள். அவரை தொடர்ந்து தூக்கு கயிறையும் முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டப்பொம்மனையும் மறக்க முடியுமா? ஊமத்திரையை யாராவது மறக்க முடியுமா? தமிழர்களின் சேவையை சுதந்திர போராட்டத்தில் யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதற்கென்று ஒரு நீண்ட பட்டியல் உள்ளது. பாட்டுக்கொரு புலவன் பாரதியை பற்றி யாரும் அறியாதவர்கள் உண்டா? பற்றி எறியும் கவிதைகள் பற்றி எவ்வளவோ பேசலாம். நன்றாக கேளுங்கள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திரம் பற்றி பேசிய தீர்க்கதரிசி அவன் பாரதி. அவன் பாட்டின் சாரதி மட்டுமல்ல, நாட்டின் சாரதியும் கூட. தூங்கி எழுந்தவர்களை தனது எழுதுகோளால் எழுப்பி வைத்த ஒரு சித்திரக் கவிஞன். அந்த எட்டயபுரத்தானை எட்டி பிடிக்க அந்த எட்டயபுரத்தானை எட்டி பிடிக்கும் கவிஞன் இன்னும் பிறக்கவில்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் அவன் ஒரு அற்புத கவிஞன். ஆம், பாடல்களால் நம்மை தட் எழுப்பிய பாரத புதல்வன் நம் பாரதி. பாரதிக்கு அடுத்து பட்டியல் இன்னும் வெகுவாக நீள்கிறது. கப்பலோட்டிய தமிழன். கப்பலோட்டிய தமிழன் என்றாலே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனம். ஏனென்றால் கப்பலோட்டிய தமிழன் வந்து கப்பல் ஓட்டுவதற்காக தனது வீடு வாசல் நிலம் சொத்துக்களை அனைத்தையும் விற்று கப்பலை வாங்கி தமிழர்களுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்தை ஒழித்து கட்டுவதற்காக கப்பல் ஓட்டி காட்டிய தமிழன். தனக்காக இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று யாராவது நாட்டுக்காக செய்வார்களா இன்றைக்கு உள்ளவர்கள்? ஆனால் அன்றைக்கு உள்ளவர்கள் செய்தார்கள். அந்த தியாகம்தான், அந்த தன்னலமற்ற தொண்டுதான் நாம் இன்று சுதந்திர தினத்தை பற்றி பேசிக்கொள்வதற்கு அடித்தளமாக இருக்கிறது. அடுத்து சுப்பிரமணிய சிவா. நான் வரிசையாக ஒவ்வொரு தலைவர்களாக பேராக சொல்லிக்கொண்டு வர முடியும். எல்லாம் நம் சரித்திரத்தில் படித்தது தான், நம் பள்ளிக்கூடத்தில் படித்தது தான். அந்த தலைமுறையில் நாம் இல்லை. ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டத்தை இன்று உணர்ந்து அவர்களை நினைத்து பார்ப்பது தான் நாம் அவர்களுக்கு செய்யும் அஞ்சலி. சுப்பிரமணிய சிவா என்பவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர். மேடையிலேயே அவரது சொல்லாற்றலை தெரிவிக்க போலவே அவரது சொல்லாற்றலை பாராட்டுவதர்கள் யாரும் இல்லை. நாட்டுக்காக உழைத்தவர், அதிகமான முறை சிறை சென்றவர். இறுதியில் நாட்டுக்கு உழைப்பவர்கள் பெரும்பாலும் நமது காமராஜரை போல தன்னை பற்றி சிந்திக்காதவர்கள். தன்னை பற்றி சிந்திக்காமல் நாட்டுக்காகவே உழைத்ததனால் தொழுநோய்க்கு ஆளாகி அந்த நோயால் மரணமுற்றார். அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வாஞ்சிநாதன், வாஞ்சிநாதன் என்று பெயரை கேட்டாலே தெரியும் நமக்கு எந்த ஒரு காட்சி கண்ணுக்கு வருகிறது தெரியுமா? நாம் அனைவரும் பஸ்ஸில் பயணிக்கிறோம், சொந்தமாக வச்சிருந்தால் டூ வீலரில் பயணிக்கிறோம், காரில் பயணிக்கிறோம், ஏரோப்ளைனில் பயணிக்கிறோம். ஆனால் ரயில் போக்குவரத்தை, நான் ரயிலில் ஏறும்போதெல்லாம் வாஞ்சிநாதன் நினைவு வரும். அந்த ரயிலில் தானே வாதகன் ஆங்கிலேயர் துறை ஆஷ் என்பவனை தன் சுப்பாக்கியால் சுட்டு கொன்று தானும் தற்கொலை சென்று கொண்டான். யாருக்காக தற்கொலை செய்து கொண்டார்? தனக்காகவா, தன் பிள்ளைகளுக்காகவா, தன் குடும்பத்திற்காகவா, நாட்டுக்காக? நாட்டுக்காக ஆங்கிலேயே அடிமையாகி வைத்திருந்த ஆங்கிலேயரை சுட்டு கொன்று தியாகம் செய்த வாஞ்சிநாதனை நாம் மறக்க முடியுமா? திருப்பூர் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. இன்று திருப்பூர் என்றாலே பனியன் கதர் என்று ஆடை ஏற்றுமதியாகமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் திருப்பூருக்கென்று சுதந்திர போராட்ட களத்திலே வரலாற்றிலே பார்த்தோமென்றால் திருப்பூருக்கென்று ஒரு சிறப்பு இடம், தகுதி, சிகரம் உள்ளது. திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரனை யாராவது மறக்க முடியுமா? அடிபட்டு, மிதிபட்டு, உதைபட்டு, வதைபட்டு, எப்படி உயிர் விட்டு போனாலும் உயிர் போகும் காலத்திலும் கூட அந்த கொடியை தன் கையை விட்டு போகாமல் பார்த்து கொண்டானே, அவனது தேசபக்தியை என்னவென்று சொல்வது? உயிர் போனாலும் பரவாயில்லை, என் கொடி போகக்கூடாது என்று உயிரை விட தன் நாட்டை, நாட்டுப்பற்றை, தேசத்தை, இந்த மக்களுக்கான சுதந்திரத்தை விட்டு கொடுக்காத அந்த திருப்பூர் குமரனை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு கொடுக்க நாம் மறுக்கிறோம். ஆனால் நாட்டுக்காக திருப்பூர் குமரன் செய்த தியாகம் சாதாரணமானதா? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்பார்கள். ஆனால் திருப்பூர் குமரன் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, நான் விட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று தாய் நாட்டை விட்டு கொடுக்காமல், கொடியை விட்டு கொடுக்காமல், தேசிய பற்றை விட்டு கொடுக்காமல், உயிரை மட்டுமே விட்டு கொடுத்த அந்த தியாக சீலனை நாம் நினைக்கவில்லை என்றால் நினைக்காமல் இருக்க முடியாது. திருமயம் என்றொரு ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கிறது. நாமும் புதுக்கோட்டை தானே. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயத்திலே தீரர் சத்தியமூர்த்தி என்றொரு மிகச்சிறந்த போராளி பிறந்தார். திருமயம் என்றால் மலைக்கோட்டை மட்டுமல்ல, சத்தியமூர்த்தியின் தியாக கோட்டையும் நமக்கு நினைவு வந்தாக வேண்டும். சத்தியமூர்த்தி என்பவர் என்னென்ன தியாகங்கள் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வழியிலே அந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு வருவோம் என்றால், ராஜாஜி என்றொரு ராஜகோபாலாச்சாரியார், அவருடைய சுருக்கம்தான் ராஜாஜி. ராஜாஜி என்ற ஒரு மேதையும் நமது சுதந்திர போராட்டத்திலே மிகப்பெரிய பங்காற்றியுள்ளார். அடுத்து பெரியாரை பற்றி சொல்ல வேண்டுமா? வைக்கம் வீரர் அல்லவா? இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகமே சமத்துவத்தை பற்றியும், சகோதரத்தை பற்றியும், ஜாதி வேண்டாமை பற்றியும், தீண்டாமை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அதற்கெல்லாம் முதலடி, முன்னடி எடுத்து வைத்த முன்னோடிதான் நமது பெரியார் என்பதை எல்லோரும் அறிவோம். பெரியாருக்கு அடுத்து காமராஜர். காமராஜரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், முன்பு ஒரு முறை கூறினேனே, தன் குடும்பத்தை பற்றியும் தன்னை பற்றியும் கவலைப்படாமல் சுப்பிரமணிய சிவா எவ்வாறு தன்னை தியாகம் செய்தாரோ நாட்டுக்காக, அதேபோல நமது காமராஜர் ஐயா அவர்களும் தன்னை பற்றி யோசிக்காது, திருமணம் கூட செய்யாமல் நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். தமிழ்நாட்டிலே காமராஜர் என்றொரு கர்ம வீரர் இல்லை என்றால் நான் தமிழ் கற்றிருப்பேனா என்று தெரியாது. காமராஜர் கல்வி கண் திறந்து வைத்தார். அந்த காலத்திலே பள்ளிக்கூடத்திற்கு வருவதென்பது மிகவும் அரிதான காரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த காலத்திலே ஒரு குடும்பத்திலே 7-8 குழந்தைகள் என்பது சர்வசாதாரணம். சின்ன குழந்தையை பார்த்து கொள்வதற்கு பெரிய குழந்தை, அந்த பெரிய குழந்தையை பார்த்து கொள்வதற்கு அதைவிட பெரிய குழந்தை, அதைவிட பெரிய குழந்தை என்ன செய்யும்? அப்பாவோடோ அம்மாவோடோ வயலுக்கோ வேறு வேலைக்கோ சென்று பொருள் ஈட்டி வருவார்கள். அந்த பொருளை வைத்து குடும்பம் பயிர் வளர்த்து வந்தது. இதனால் பள்ளிக்கு செல்வது என்பது யாருக்கும் ஒரு பிடித்தமான காரியமாக இல்லை. ஆனால் காமராஜருடைய நோக்கம் எப்படியாவது என் தமிழினம் கல்வி கற்றே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் எங்கும் கல்விச்சாலைகளை திறந்து வைத்தார். சரி, கல்விச்சாலைகளை திறந்தாயிற்று. ஆனால் மாணவர்கள் வர வேண்டுமே, வருவது மிக மிக குறைவாக இருந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்தார். கிராமம் கிராமமாக சென்றார், வீடு வீடாக சென்றார், பெற்றோர்களுடன் கலந்து உரையாடினார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது தமிழ்நாட்டின் கல்வி எங்கு இருக்கிறது என்று, தமிழ்நாட்டின் கல்வி பசியில் பதுங்கியிருக்கிறது என்று கண்டுபிடித்தார். சரி, இந்த பசி இருப்பதனால் தானே இவர்கள் பள்ளிக்கூடம் வருவதில்லை. உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன், காலையில் வந்து விடுங்கள், மதிய உணவு தருகிறேன் என்றார். அந்த மதிய உணவு திட்டத்தால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. அந்த மதிய உணவு திட்டத்தால் பசியாரிகளில் நானும் ஒருவன். அதனால் என்னை போன்ற பொருளாதார வசதி இல்லாதவர்கள், கல்வியை பற்றி சிந்திக்க முடியாதவர்கள் இன்று நாலு எழுத்து படித்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது காமராஜர். காமராஜரின் வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள் உண்டு. ஒரு முறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அவரது வீட்டிலே அவர் தாயார் வயதானவர். அவரால் அதிகமான வீட்டு வேலைகளை செய்ய முடியாது. சமையல் செய்வதற்கு கூட தண்ணீர் வெளியிலிருந்து பைப்பிலிருந்து எடுத்து கொண்டு வர வேண்டும். அந்த வயதான காலத்திலும் தன் தாயாருக்காக எந்த ஒரு சேவையும் அவர் தான் முதலமைச்சர் என்ற முறையிலே செய்து கொடுப்பதில்லை. தாயார் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே, அவருக்கு ஏதாவது செய்யலாமா என்று அதிகாரிகள் கேட்டபோது அதை மறுத்துவிட்டார். என் தாயாரும் ஒரு பொதுநலம், பொதுஜனம்தான், அவருக்கென்று நான் வந்து தனிச்சரிகைகளை காட்ட முடியாது என்று. தன்னலம் மட்டுமல்ல, தன் தாய் நலத்தையும் துறந்தவர் நமது காமராஜர். ஒருமுறை அந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்றால், காமராஜருக்கு தெரியாமலேயே அவரது வீட்டுக்கு பைப்லைன் தண்ணீர் குழாய் இழுத்து அந்த வசதியை செய்து கொடுத்து விட்டார்கள். இது எப்படியோ காமராஜருக்கு அதுக்கு சென்று விட்டது. உடனே அதிகாரிகளை அழைத்து இந்த வேலையை செய்தது யார் என்று கேட்டார். அதிகாரிகள் நான் தான் என்று தலையை சொறிய உடனே அவர்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டு, போய் உடனே யாரை கேட்டு அந்த பைப்பை போட்டீர்கள், உடனே அந்த பைப்பை உடைத்து விட்டு பழையபடியே வைத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த நிலைமையை யாராவது செய்வார்களா? அந்த முறையில் காமராஜரை என் மனம் என்றும் மறக்க முடியாது. அதற்கடுத்த வகையிலே பொன் முத்துராமலிங்கம் என்று இன்றும் எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீராளி போராளி அவர்கள் தீண்டாமையையும் ஜாதிய வேண்டாமையையும் மிகவும் போற்றி புகழ்ந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி அவர்களின் படையிலே தன்னையும் இணைத்து கொண்டதோடு மட்டுமல்லாது, அந்த படைக்கு தேவையானவர்களை, தேசிய படைக்கு தேவையானவர்களை திரட்டி இங்கிருந்து அவர்களுக்கு அனுப்பி களப்பயிற்சி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்டுள்ள நாம் ஏன் இன்னும் வல்லரசாக முடியவில்லை? புதுகை பண்பலையின் நேர்களே, உங்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நாம் வல்லரசாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்ற நமது தேசிய உணர்வையும் நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன். சீனாவை விட அதிக இளைஞர்களை கொண்டுள்ள நாம் ஏன் வல்லரசாக முடியாதா? முடியும், முடியும், முடியும் என்றால் தான் விடியும், விடியும் என்றால் அது கட்டாயம் முடியும். முடியாது என்று ஒன்று கிடையவே கிடையாது. முயன்றால் எதற்கும் தடையது. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் இருப்பதே கனவு என்று சொல்லி சென்றிருக்கிறார் நமது அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய கனவை நாம் எப்போது நனவாக்கப் போகிறோம்? இளைஞர்கள், உங்களை போன்ற இளைஞர்கள் கையில் உள்ளது நமது எதிர்காலம். மாணவர்களே, இளைஞர்களே, உழைப்பாளர்களே, பெண்களே, பெரியவர்களே, நமது பாரத தேசத்தை வல்லரசாக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதுவரை தூங்க மாட்டோம், துவள மாட்டோம். எங்கள் இந்தியாவை, எங்கள் மண்ணை, எங்கள் தேசத்தை, எங்கள் உயிர் மூச்சை வல்லரசாக்கும் வரை ஓயமாட்டோம், தலை சாயமாட்டோம் என்று கூறி உங்களுக்கெல்லாம் இந்த இனிய சுதந்திர நாளிலே நல்லதொரு வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். இந்நாளில் நமது துணிச்சலான மாவீரர்களை நினைவு கூர்வோம். அவர்கள் போராடி பெற்றுத்தந்த சுதந்திரத்தை கொண்டாடுவோம். நமது நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் துணிச்சலான வீரர்களுக்கு தலை வணங்குவோம். நாம் சுதந்திரமாக இருக்க எல்லையில் பாடுபடும் இராணுவ வீரர்களை நினைவு கூறுவோம். சுதந்திரத்தை கொண்டாடுவோம். நாட்டை வல்லரசாக்குவோம். அனைவரும் தேசமாக ஒன்றிணைவோம். பட்டொளி வீசட்டும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இந்தியனாக பெருமை கொள்வோம், இந்தியனாக ஒன்றிணைவோம். இந்த பொன்னான நன்னாளில், இந்தியா சுதந்திரமடைந்த பொன்னான நன்னாளில், இந்தியாவின் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழக போராட்ட வீரர்கள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான வரலாற்றுகளை வழங்கி சிறப்பித்த திரைப்பட பாடலாசிரியர், பன்முக திறமை கொண்ட கவிஞர் விடிவெள்ளி அவர்களுக்கு, திரைப்பட பாடலாசிரியர், பன்முக திறமைகளை கொண்ட கவிஞர் விடிவெள்ளி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நேர்களே, இதுவரை சுதந்திர காற்றை சுவாசிப்போம் குறித்து புதுக்கோட்டை பட்டிமன்ற பேச்சாளர், திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் விடிவெள்ளி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.